ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். வழங்குபவர் ஆலரா வாயர் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
வழிபாடு என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக ஒன்று சொல்றார், பூக்களை எடுத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும், அது அடிப்படை. பூவும் நீரும் கொண்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அடிப்படை. அதுல சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்குல சரியை துணிதாக சொல்ற பொழுது நந்தவனம் வைத்தல், பூ தொடுத்தல், இதெல்லாம் நம்ம தனியா சரியை சொல்றோம். கிரியை என்பது பூஜைக்கு சொல்றோம். தனித்தனியா சொன்னால் என்ன போச்சு, சரியை தொழில் செய்கின்றவர்கள் வேறு, கிரியை தொழில் செய்கின்றவர்கள் வேறு என்றாயிட்டு பூஜைக்கு பூ கொண்டு வா என்று நாம ஏவகுட்டோம், பூஜைக்கு பூ மாலை குறை என்று நாம ஏவகுட்டோம். ஆனால் மணிமகளை பொறுத்தவரையில் அது தவறு என்கிறார். பூஜை செய்ய வேண்டும் என்றால் நீதான் போய் பூ பறிக்க வேண்டும். நாங்க எல்லாருக்கும் நாம தான் ஏறி தவிர எல்லாருக்கும் சரியா செய்துட்டு அதெல்லாம் அங்கிருந்து ஒரு காப்பு கொண்டு பூஜை விட்டு அப்படியே சில பேர் எழுந்துருவாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பூஜை செய்வதை காற்று பூஜைக்கு தொண்டு செய்தால் புண்ணியம் செய் என்று சொம்பேற்று பட்டுக்கொண்டு அதை சொல்லி அந்த வழக்கம் உண்டு. அது ஒரு கருத்து இருக்கிறது. தொண்டு செய்தால் புண்ணியம் தான், நம்ம சொம்பேறித்தனத்தான் அப்படி இருக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அங்க பார்த்து பார்க்கலாம், வருந்துவன் நின் மலர்ப்பாகும் காண்பான் நான் அடைகிறேன். உன்னுடைய திருவடிகள் அவர் போன்ற திருவடிகளை நான் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் நாயனியேன். ஆனா என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டேன்றார். இருந்து நல மலர் புனையே இருந்து என்றால் உட்கார்ந்து என்ற அர்த்தம். தஞ்சாவூர் மாவட்டம்னா இருங்கன்னு சொல்லுவாங்க, இருங்கன்னா உட்கார்ந்துன்னு அர்த்தம். இருந்து நல மலர் புனையே என்றால் உட்கார்ந்து கொண்டு பூக்களை தொடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது. புனைதல் என்றால் தொடுத்தல் மட்டுமல்ல, புனைதல் என்றால் சாத்துதல், பெருமானுக்கு சாத்துதல் என்று இருக்கு. எனவே இருந்து நல மலர் புனையே என்றால் மலரை உட்கார்ந்து கொண்டு புனைந்து உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்தல் என்பதுதான். அப்பர் பெருமான் சொல்லுகிற பொழுது விளக்கினால் பெற்ற என்பது விளக்கினால் மதிப்பியாகும், விளக்கித்தார் பெயர் சொல்லி நீங்கள் ஞானமாகும் என்று சொல்லிட்டு துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாகும் என்று வருகிறது. காஞ்சிபுரத்திலே எனக்கு தலைப்பு அண்மையில கொடுத்துருந்தாங்க, திரு கேதாரம் பதியம் ஞானசம்பந்தனுடைய பதிகத்தில் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்று ஒரு வரி அவர் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 40 நிமிஷம் எனக்கு கொடுக்கல. இன்னைக்கு இண்டை கட்டி வழிபாடு செய்யினா இண்டையை பற்றியும் நிறைய பேசலாம், கட்டுதலை பற்றி இருக்குது, வழிபாடு செய்யறது பற்றி இருக்கிற கேதாரத்தை பற்றி சொல்லலாம் என்று சொன்னபோது ஒரு வார்த்தை நான் சொன்னேன். பொதுவாக பூப்பறிக்கிற பொழுது என்னென்ன செய்யணுன்றதுக்கு அப்புறம் சொல்லுகிறார். பெரும்புணர் காலை மூழ்க வேண்டும் என்று முதல்ல புனல் மூழ்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீராடி விட்டுத்தான் பூக்களை பறிக்க வேண்டும் என்பது நம்முடைய மரபாக இருந்திருக்கிறது. நம்முடைய முருகநாயனாருடைய சொல்லுகிற பொழுது வைகரை உணர்ந்து போந்து என்கிறார் கேட்கிறார். வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டினார். வாயும் கட்டினா நீ வாயை கட்டிக்கிறாங்க, பேசக்கூடாதுன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லையா. மற்றவர்கள் பேசக்கூடாதுன்னு பொருள், அதனால வாயும் கட்டிக்கிறார், வெற்றிப்படக்கூடாது வாயும் கட்டிக்கிறார், வாயும் கட்டியிருக்கிறார். ஆக திரு முதல்ல வந்து நீராட வேண்டும் என்று அப்புறம் சொல்லுகிறார், கேட்கிறார், அதை வழிபடுகிறார். ஞான சம்பந்தர் இன்னொரு சேர்த்து சொல்லுகிறார், பொடி மெய் பூசி பூ பொய்து பொடி மெய் பூசி மலர் பொய்து உணர்ந்து சென்றார். எனவே திருநீரும் அணிய வேண்டும் என்று நடத்தினால நீங்க திருமுறைகள்லாம் அங்கங்கே அங்கங்கே ஆழ்ந்து படித்தால் பூக்களை பற்றிய செய்தி மலர் வழிபாடு என்று பார்க்கிற போது நிறைய நாம பார்க்கலாம். அந்த விதிகளை நாம் பார்க்கலாம். புஷ்பவிதி என்று நமக்கு தனியாக இருந்தால் கூட பார்க்கலாம். இதையெல்லாம் வைத்துத்தான் யாழ்ப்பாணம் ஆறுமுகனாவலர் அந்த விஷயத்தை சுருக்கமாக எழுதுகிறார். அப்பா சொல்லுவாங்க, ஆறுமுகனாவலர் ஆகமச்செய்தியெல்லாம் சைவ வினாவல் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவாங்க. இந்த பூ பொய்தல் என்று சொன்னால் யார் யாரிடத்திலே பூ பறிக்க வாங்கக்கூடாது என்று சொன்ன பொழுது தீட்சை பெறாதவர்கள் பூ பறிக்க கூடாது, அவர்கிட்ட பூ வாங்கக்கூடாது, பறிக்கவும் விட்டாரு அவங்ககிட்ட நம்ம வாங்கக்கூடாது முதல்ல சொல்றார் என்றால் தீட்சை எவ்வளவு மிக முக்கியமான ஒன்று. நாம் நினைக்கிற சரியை தொண்டுதானே என்று நாம் நினைக்கிறோம், அப்படி இல்லை. நமக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள், சமய தீட்சையானால்தான் சரியை என்று சொல்லுகிறார்கள், விசேஷ தீட்சையானால் கிரியா யோகம் என்று சொன்னதாலே சரியை தொண்டுக்கு கூட தீட்சை வேண்டும் என்றுதான் நம்முடைய மரபு. அதைத்தான் அங்க ஆர்வனாவில் சொல்லுதான் பார்க்கணும். ஆனா இந்த அடிப்படையெல்லாம் நீங்க வைத்து பார்க்கிற பொழுது இருந்து நல மலர்புனையே ஏற்றேன் நாட்டெழும்பு ஏற பொருந்திய பொற்கிளை குளித்தால் அருளமதம் புரியாயே வருந்துவன் என்று இங்கே மலர் புனைதலை பற்றி சொல்லுகிறார். இது ஒரு சரியத்தொல். இன்னார் என்ன சொல்ல போகிறார்? பூமாலை புனைந்தேட்டே புத்தேயர் கோமார் புகந்துரையை சொல்லிட்டு புத்தேயர் கோமார் திருக்கோயில் பூகேன் மெழுகேன் என்கிறார். ஆக திரு அலையிடுதலும் மெழுக்கிடுதலும் அந்த காலத்தில் மிக முக்கியமாக இருந்திருக்கு பார்க்கிறேன். இன்றைக்கு என்ன பண்றாங்க, எல்லாம் கோயில்ல டைல்ஸ் போட்டாச்சு, மொத்தமா போட்டாச்சு. அது அவசியம் இல்லை, ஒரு தண்ணி ஊற்றுறாங்க பேசுறாங்க, தண்ணி ஊற்றிட்டு நாம ஜாக்கிரதையா நடக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த காலத்து அப்படி இல்லை, கல் தரையாக இருந்திருக்கலாம், மண் தரையாக இருந்திருக்கலாம். எனவே உலர்வதன் அழகிட்டு மெழுக்கும் இட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்புறம் வருமா. அழகிடுவது மட்டுமல்ல மெழுக்கு விட வேண்டும் என்று அழைத்தான் இங்கு சொல்கிறார். புத்தேரில் போவான் என் திருக்கோயில் தூகே மெழுகே பூத்தாடே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பூசா பூசையினுடைய முடிவிலே அந்த சோழசோபச்சாரங்கள் என்று சொல்கிற பூசையினுடைய முடிவிலே ஒரு சொல்லுகிறார்கள். கொட்டு ஆட்டு பாடல் இது ஒன்று பூசா அங்கம் என்று சொல்கிறார். பூசையினுடைய அங்கமாக எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்னால் என்ன செய்கிறார் என்றால், கொட்டு என்பது பறை அடித்தல் வாத்தியங்கள் முழங்குதல். சுந்தர பெருமான் கூட திருத்துறையூர் பள்ளியத்தில் கொட்டு ஆற்றோடு பாட்டுமை ஓவா துறையூர் சித்தாவுடைய வேண்டிக் கொள்வேன் தவணையே என்று பாடுறார். கொட்டு ஆட்டு டான்ஸ் ஆட நடனம் ஆட வேண்டுறார். பள்ளியங்கள் முழங்க வேண்டும், பள்ளியங்கள் முழங்கியவுடனே நடனம் ஆட வேண்டும். கொட்டு ஆட்டு பாட்டு நமக்கு இருக்க வேண்டும். கொட்டு ஆட்டு பாட்டு மூன்றும் நமக்கு பூஜையினுடைய முடிவாக உபச்சாரத்தில் முக்கியமானது என்று சொல்லுகிறாரு. அது நமக்கு செய்வது இருக்கு இல்லையா, அதை சொல்லுகிறார். தூகே மெழுகே உங்க மலர் புறையே என்று சொல்லிட்டார். தூகே மெழுகே என்று அவர் சொல்லுவதால மற்றெல்லாம் அதை அடங்குகிறது. கூத்தாடே என்று சொல்றது நமக்கு பூஜையினுடைய முடிவிலே கூத்தாடு என்று சொல்றாருனா, கூத்தாடுதல் என்பது என்ன என்று சொன்னால், பொதுவாக அடிப்படையாக பெருமான் கூத்தாடு அது எப்பவும் அவர் கூத்த பிரான் நாம சொல்றோம். அவனுக்கு முன்னாலே நாம் கூத்தாடலாம். ஏன்னா அவர் பாட்டும் காதையை வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார், பாட்டை கேட்டிருக்கான்னு பார்க்கிறோம். கூத்து மாடுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி தாளம் போடுகிறார் என்று பார்க்கிறோம். பள்ளியை முழங்குகிறார்கள், நந்தியெல்லாம் மத்தளம் முழங்குகிறது என்று பார்க்கிறோம். அவரே கையில ஒரு உடுக்க வைத்துக் கொண்டு அந்த தாளம் போடுகிறார் என்றெல்லாம் இதெல்லாம் இருப்பதாலே பெருமானுடைய பெருமானுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று அவங்க பாத்திரமாக ஆட வேண்டும் என்று நடனமாட வேண்டும் என்று ஒரு முறை. ஆனால் அடிப்படையாக நீங்கள் பார்த்தால் கூத்தாடுவது என்பது நான் அதிகமாக செய்வதில்லை. வைஷ்ணவத்தில் அது செய்கிறார். நான் பார்த்திருக்கேன், பல இடங்கள் பார்த்திருக்கேன். பஜனை மாலை மாட வந்தால் கூட அவங்க பாட்டு கூத்தாடுறாரா நடனமாடுறார். நம்பாளர் கூத்தாடுறது கொஞ்சம் யோசிப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு அந்த தன்மதிப்பு நீங்க இல்லை. நம்மை அறியாமல் வசமிழந்தால் தான் நமக்கு கூத்தாட முடியும். அதான் அப்படி இல்லை, உபயோகம் தோற்றுவிட்டாங்க. தலையார கும்பிட்டு கூத்து மாடின்னு அவர் பாடுறார். தலையார கும்பிட வேண்டும், கூத்து மாட வேண்டும் என்றால் உங்கே சொல்லுகிறார். திறப்புகார் ஓங்குவிற்கு இங்கே சொன்னார் என்றால் என்ன பொருள், இப்படி வணங்குவது இருக்கிறதே அது ஒரு வகை. இதற்கு மேல் இப்படி வணங்கினால் தம் மதம் இழந்தோம் அர்த்தம், நம்மை மறந்து கும்புறோம். அதை பற்றி கவலை நம்ம பல பேர் பார்க்கலாம். இப்போ கபாலிகள் போயா இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை அண்ணாமலைக்கு அலோகரான்னு போயிட்டே இருப்பாங்க. நாம் அப்படி உறக்க சொல்வதும் கிடையாது, அப்படி கையில் கும்புறோம். அங்கே ஒரு ஸ்டைலா அப்படி கும்புறது என்றுதான் கட்டிக்கிறது தவிர அது நம்முடைய தன் வசம் இழக்கவில்லை என்றுதான் பொருள். அதுதான் இப்ப சொல்றார். கூத்தாடு என்று சொன்னால் உன்னுடைய வசம் இழக்க வேண்டும். எப்படி கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் தன்னுடைய வசமிழந்து அன்பினாலே கண்ணீர் வருகிறதோ, அதுபோல் கூத்தாடுகள் கூட தன் வசம் இழத்தல் என்று வழிபாட்டிலே தன் வசம் இழக்க வேண்டும் என்றார். கூத்தாடுதல் என்று சொன்னார். இதையெல்லாம் செய்யாமல் நான் என்ன செய்கிறேன், சாமாரே விரைகின்றேன், வீணாக வாழ்நாளை கழித்து வாழ்நாள் இறப்புக்கு செல்கிறேன் தவிர மீண்டும் பிறவாமைக்கு நான் செல்லவில்லை என்று இதெல்லாம் செய்தால் மீண்டும் பிறவாமை, இது இல்லை என்றால் மீண்டும் பிறக்கின்ற வாய்ப்பு. எனவே சாமாறுன்னு சொன்னார். இறக்கல் என்று சொன்னால் மீண்டும் பிறக்க போகிறேன் என்றுதான் அது பொருள். எனவே தாமாரை சதுராலே சார்வாரே என்று சொன்னார். அடுத்த பாட்டு வாழ்த்து வந்து மாணவர்கள் அடிக்கடி கேட்ட பாட்டு தான் அது. ஒரு கருத்து, இறைவன் எதை வேண்டினாலும் தருகிறான் என்று பல இடங்கள் அவர் சொல்லுவார். அதாவது அங்கே சொன்ன மாதிரி போகத்தையும் தருகிறார், பரபோகத்தையும் அவன் தருகிறார். இந்த போகத்தையும் தருகிறான், பரபோகத்தையும் தருகிறார். இமையவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். ஏதோ ஒரு காரணம் தெரிந்தான் அவர்கள் வழிபாடு செய்வார்கள். திருவாரூரில் உள்ள கந்தபுராணன் ஒரு சீட்டு சொன்னேன், அசுரர்கள் பயங்கரமா தவம் செய்கிறார். அவன் மாதிரி சூரமைப்பு போல தவம் செய்வது கிடையாது, பார்த்தோம். அசுரர்களும் தவம் செய்கிறார்கள், அடியார்களும் தவம் செய்கிறார்கள் என்றால் ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு என்று சொன்னால், அசுரர்கள் தவம் செய்தால் அந்த வரம் பெற்றுக் கொண்டு அடுத்தவரை அழைக்கணும்னு வைப்பாங்க. அடியார்கள் அப்படி இல்லை, தவம் செய்து வரம் பெற்றால் பெருமானே எந்த வரம் வேணா உன்னுடைய திருவடிக்கு வந்துட சொல்லுவாங்க. தேவரை தவம் செய்தால் என்ன சொல்லுவாங்க, இந்த பதவி அப்படியே இருக்கணும் என்று விரும்புவார்கள். ஆனால் தேவர்கள் அசுரர்கள் நம்முடைய அடியார்கள் என்று சொன்னதற்கு வேறுபாடு என்ன என்று சொன்னார், எல்லா மூன்று பேரும் பூஜை செய்கிறார்கள், தவம் செய்கிறார்கள், ஆனால் மூன்று பேருக்கு வேறு விளக்கம் இருக்கிறது. இவர்கள் தாமுடைய பதவிக்காக, இவர்கள் மற்றவரை அடக்குவதற்காக, ஆனால் பெருமானுடைய அடியை சேர்வதற்காக அடியார்கள் என்பதால் தான் அடியார்கள் சிறந்தவர்கள் என்று பல இடங்களில் நம்முடைய திருவாதிரத்தில் நமக்கு வருவதை பார்க்கிறோம். இங்கு அது மாதிரி வாழ்த்துவதும் வெளிப்படையாக சொல்றார், வானவர்கள் தாம் வாழ்வார், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொட வேண்டி, அப்படி தன்னை எல்லாம் வழங்க வேண்டும் என்ற ஒரு தலைமை எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது, அதிகாரம் எண்ணம் இருக்கிறது. எனவே வழிபாட்டிலே தாம் உயர வேண்டும் என்றும், தான் உயர்ந்தால் கூட பரவாயில்ல, மற்றெல்லாம் வணங்குவதற்காக தான் உயர வேண்டும் என்கின்ற அந்த பதவி போதும் அவர்களுக்கு இருப்பதாலே தேவனுடைய வழிபாடு சிறந்த வழிபாடு அல்ல என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இதெல்லாம் தேவனை செய்யறாங்க, நான் அப்படி செய்ய வேண்டியதா என்றால் இல்லை. சூழ்த்த மது கரமுரளும் தாரோவையை நான் இடையே பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் யான் உண்மை பரவுகிறேன், நானும் உண்மை பரவுகிறேன் என்று சொன்னால் அவர்களைப் போல அல்ல, நான் இந்த பிறவி நீங்க வேண்டுவதற்காக நான் வழிபாடு செய்கிறேன் என்றால் அவர் சொல்லுகின்ற செய்தி, மனிதர்களாக பிறந்து பெருமானுக்கு அடியவர்களாக நாம் ஆனோம் என்று சொன்னால் பிறப்பறுப்பதற்காகத்தான் நாம் பெருமானை வழிபட வேண்டுமே தவிர வேறு போகத்திற்காக, எது போகத்திற்காக நாம் வழிபடக்கூடாது என்ற கருத்தை அவர் சொல்லுகிறார் என்றால், தேவனை காட்டிலும் நாம் உயர்ந்தவர் என்ற அந்த கருத்தை அவர் சொல்லுகிறார் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு பாட்டு அடியார்களை சிறப்பிக்கிறார். இங்க பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் உறவுவார் குழல் மடவார் கூருடையார் ஒரு பாரும் இறவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உள் அறவுவார் கலைஞர்கள் காண்பாரோ அறியாரே பாடுறார். மூன்று பேரை சொல்றாரே, இமையோர்கள் பரவுகிறார்கள், பரவுவார் இமையோர்கள் எப்படி பரவுகிறார்கள், தமிழ் சொல்வாங்க பரவுதல் என்பதற்கு முன்னிலை பரவுதல், முன்னே இருந்து கொண்டு பரவுதல் தான் பரவுதல் என்கிறார்கள். வாழ்த்தல் என்று சொன்னால் அது படர்க்கை என்கிறார்கள், நமச்சிவாய வாழ்க என்று சொன்னால் அது படர்க்கை, போத்தி ஈசன் அடி போத்தி என்றால் அது முன்னிலை. எனவே பரவுதல் என்பதிலே முன்னிலை பரவல் என்று சொல்கிறார்கள், வழிபாட்டிலே படர்க்கை வழிபாடு என்று நமக்கு இருக்கின்றது. இங்கே பரவுவார்கள் என்பதாலே நாள்தோறும் சென்று அவர்கள் முன்னிலையில் இருந்து வணங்குகிறார்கள் பெருமானை, பரவுவார் இமையோர்கள். பாடுவன நாள் வேதம், நான்கு வேதங்களும் உன்னை பாடிக்கொண்டிருக்கிறதா துதிக்கின்றன, நான்கு வேதங்களும் உன்னுடைய பரத்தை நினைத்து துதிக்கின்றன. அதுக்கடுத்து குரல் வார் குழல் மடவாய் கூர் உடையாள் ஒரு பாகம், பக்கத்தில் யார் இருப்பது என்று சொன்னால் உமையுமை பக்கத்திலேயே இருக்கின்றாங்க, நம்மா புறாமலை அடைந்து கொண்டிருக்கிறது நம்மா பக்கத்திலே இருக்கிறாங்க சொல்லிட்டு அடுத்து சொன்னார், விரவுவார் யார், விரவுவார் என்றால் கலப்பவர்கள் என்றார்கள், உன்னுடைய அஞ்சலில் உன்னுடைய அருளிலும் அதனுடைய திருவடியிலும் கலப்பவர்கள் யார் என்று சொன்னால் மெய்யன்பின் அடியார்கள், இரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் என்பதாலே திருவாசகத்தில் அப்பகையான நிறத்துக்கு மெய்யன்பின் அடியார்கள் என்பதாலே இமையோர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் மெய் அன்பு இல்லாதவர்கள் என்று எழுதார்கள். அதான் உண்மையும் கூட என்னன்னா அவர் சொல்லுகிறார் அப்படி என்றார், எது மெய்யன்பு எது பொய்யன்பு என்று சொன்னால் பெருமானுடைய திருவடியை வேண்டி வழிபட்டால் அது மெய்யன்பு, இன்னும் சொல்ல போனால் அந்த அதை கூட வேண்டக்கூடாது என்கிறார். இவரும் சொல்றார் சேர்க்கிறார் சொல்கிறார், வேண்டத்தக்கு நீ அறிவோ என்று சொல்கிறார். இவரும் சொல்றார் வீடும் வேண்டாம் என்று அவரும் சொல்றார் பார்க்க, அதை கூட நான் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை, பெருமானுடைய திருவடியை அளித்தால் போதும் என்று பார்க்கிறோம். எனவே அதுதான் மெய்யன்பு, ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைப்போம் என்று சொன்னால் அது பொய்யன்பு. தந்தையார் கேட்ட ஒரு முறை கோழல் பதிகம் பாடியிருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான், நம்ம நவக்கரக சுத்தலாமா என்று கேட்டாங்க. இப்ப நான் என்ன வருகிறப்ப உங்களுக்கு நம்பிக்கை என்ன சுத்துக்கிறதா வந்து இருந்தாதான் நான் இதான் சொல்ல முடியும். ஆனா அவங்க வேற அழகா சொன்னாங்க, கோழல் பதிகம் பாடியிருக்கிறாங்க சரி, அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு ஞான சம்பந்த ஆசரு நல்ல 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 அடியார் அவர்கள் நல்ல அடியார் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, நீங்க எப்படி அது நீங்க தானே முடிவு பண்ண, நல்ல நாம நல்ல அடியாரா இல்ல
அரசனாக நடித்தால்
பாரா ராஜாவா என்று அதற்குரிய பரிசு கொடுக்கவே தவிர அந்த நடிப்புக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் மணிவாசன் சொல்றார், அதற்கு சொல்றார் என்ன, வேகம் போட்டார், திருநீர் அணிந்தார், ருத்ராட்சம் அணிந்தார், மலர் அணிந்தார், எல்லாம் இருக்கிறீங்க, அது பொய் வேடம் என்பதாலே அந்த வேடத்திற்கு என்ன தேவையோ அதை வேண்டும் கேட்கணும் இல்லையா. மற்றவர்கள் ஐயோ மெய்யடியார் போகிறாரே என்று மற்றவரை ஏமாத்துறாங்க, சரி அதுதான் நீங்க போட்டுருக்கு ஏமாந்துருவாங்க. இன்னும் ஒண்ணு அடியாருக்கு கூட திருப்படியை விளக்கலாம், எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நீ பொய்யாக இருந்தாலும் பார்க்கின்றவர்கள் மெய்யடியாராக போகும். மெய்ப்பொருள் நாயனாருக்கு அதான அடிப்படை உனக்கு. அவர் என்ன சொல்றார், இந்த திருமூலர் சொல்றார், வேடம் நெருநில்லா வேடம் கூட்டு என் பயன் ஒரு வார்த்தை கேட்டார். சிவவேடம் அணிந்தோம் சொன்னா அதற்கு எப்படி நடக்கணும் அப்படி இருக்கணும், அந்த நெறி இல்லாம சும்மா வேஷம் போட்டு என்ன அர்த்தம், பொய் வேடம் அல்லவா, எனவே அரசு என்ன பண்ண உனக்கு கொண்டு தண்டிச்சது என்று சொல்லுகிறார். பொய் வேடத்தால் நினைச்சுட்டார் அங்க அப்படி சொல்றார். ஆனால் இங்க வெய்ப்பொருள் நாயன் என்ன சொல்றார், வேடம் என்பது பொய் வந்தவனுக்கு நல்லா தெரியும், உத்தரநாதன் பொய் வேடம் தெரியாதுன்னு அவருக்கு நன்றாக தெரியும். என்ன அந்த புறத்துக்குள்ளே வரான் ஆகமனை அங்க சொல்ல போறேன்றான், நான் தனியா சொல்ல போற ஆகமன்றான், பெண்கள் இருக்கக்கூடாது போன்றான், இதெல்லாம் வேதங்களை வேண்டுமானால் பெண்கள் கேட்க கூடாது, ஆகமங்களை யார் வேண்டுமானாலும் கேட்கிறான், பெண்ணும் கேட்கிறான், நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது தனியா சொல்ல போறேன் என்று இதெல்லாம் சொல்வதனாலே அவன் தனியா நடிக்க முடியல. அவனால பொய் என்று தெரிகிறது, தத்தனையே புரிந்து கொள்கிறான் அவன் பொய்யானு சொன்னால் அரசனால் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவருக்கு என்ன கருத்து, பொய் வேடமாக இருந்தால் வேடம் உண்மை, போட்டுக் கொண்டிருக்கின்ற திருநீர் உண்மை,
வானாகி மண்ணாகி
வெளியாகி என்ற மூன்ற சொல்ற பொழுது வானம் என்பது அருவப்பொருள், அது வியாபகமாக இருப்பது, எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்வது. எனவே பெருமான் அருவப்பொருளாக இருக்கிறார், அருவமாக இருக்கிறார், எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்கிறார். மாசுபடாதவன், ஆகாயத்தை மாசுபடுத்த முடியாது. எனவே மாசுபடாதவன் அந்த அடிப்படையிலே வானாகி என்று எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறான். தான் பொதுவாக நமக்கு சொல்றது ஆங்கிலத்தில் அந்த பழமொழி சொல்லுகிறார்கள், எவ்ரிதிங் அண்டர் த சன் என்று சொல்லுவார்கள். எல்லாமே சூரியனுக்கு கீழே தான் என்று சொல்றது என்றால் என்ன அர்த்தம், நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி சூரியனுக்கு கீழே தான் நடக்கிறது என்று சொல்லி வைதிக முறையிலே அவர் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் சூரியன் சாட்சி என்று சொல்லுவார்கள். ஏன்னா வேத நெறியிலே சொல்லுகிற பொழுது அந்த வேத காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரத்தினால் துதிப்பது சூரியன் என்பதாலே எல்லாவற்றுக்கும் எல்லாத்துக்கும் சாட்சி, நல்லதோ கெட்டதோ இந்த பூமியில் நடக்கிறதுக்கு எது சாட்சி என்றால் சூரியன் தான் சாட்சி என்பது வைதிக நெறி. ஆனால் சிவநெறி அப்படி அல்ல. எல்லாவற்றுக்கும் யார் காரணம் என்றால் பெருமான் தான் காரணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். சூரியன் சடப்பொருள், சடப்பொருளை சாட்சியாக நாம் சொல்வது கிடையாது, பெருமானைத்தான் சாட்சியாக சொல்லணும். அதனால்தான் நம்முடைய குமரகுமர் பாடுகிற பொழுது வஞ்சித்து ஒழுகும் மதியிலைகள் யாரையும் மஞ்சித்தேன் என்று மகிழ்கின்றார். ஏன்னா ஏமாத்திரம் ஏமாத்தான், நமக்கு நல்லா ஏமாத்திட்டோம் என்று நீங்கள் மகிழாதீர்கள். வஞ்சித்த எல்லாம் எங்கும் உடன் ஒருவன் காணும் பொருள், உங்களை விட மறைந்து ஒருத்தங்கிறான் இல்லையா, நீ மறைஞ்சு ஏமாத்துன உனக்கே தெரியாம ஒருத்தன் மறைஞ்சிருக்கிறான் இல்லையா. வஞ்சித்த எங்கும் உடன் ஒருவன் காணும் பொருள் என்று அஞ்சி அங்கம் குறைவது அறிவு என்று சொன்னார். எது உண்மையான அறிவு என்று சொன்னார், நாம் செய்கின்ற தவறு யாருமே செய்யாமல் தெரியாமல் செய்கிறதில்லை, பார்த்துக் கொண்டு ஒருவன் இருக்கின்றான் என்று எங்கு உலகம் ஒருவன் என்று அங்கே இறைவனை சொல்லுகிறார். வைதிக நெறியிலே சொல்லுகிற பொழுது சூரியன் சாட்சி என்பது, ஆனால் சைவநெறியிலே சொல்லுகிற பொழுது எங்கு உடனாக இருக்கின்ற பெருமான் சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்ற ஒரு மரபு இருக்கிறது. அந்த வகையிலே வான் என்பது இருக்கிறதா, அது எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. பெருமானுக்கே நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. ஞான சம்பந்தம் சொல்றார், பரவுவாரையும் உடையாய், பெருமான சொல்றார் நீ பரவுவாரையும் உடையாய், பழித்து இகழ்வாரையும் உடையாய்ண்டார். நீ இருக்கிறேன்னு சொல்றதையும் வச்சுன்னு இருக்கிற, நீ இல்லை என்ற அவனை பார்த்து அவனையும் நீ வச்சுனா இருக்கிறேன் என்று பரவுவாரையும் உடையாய், பழித்து இகழ்வாரையும் உடையாய் என்று சொல்றார். எனவே அந்த தன்மையெல்லாம் வானத்துக்கு உண்டு அல்லவா, எனவே வானாகி என்று மண் அது அருவப்பொருளாக. மண்ணாகி என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் நாம் சொல்லலாம். அவர் மண் என்பது உருவமாக சொல்கிறார், உருமாக கொண்டு எல்லாம் விளைகின்றதாக சொல்லுகின்ற மண், அது நம்மை தாங்குகிறது அல்லவா, பெருமான் தான் நம்மை தாங்கிக் கொள்கின்றார். அடியே தளர்ந்தேன் என்னை தாங்கிக் கொள்ளே என்கிறார் அல்லவா, எனவே எல்லாரையும் அவன் தாங்கிக் கொள்ளுகின்ற காரணத்தினாலே அவன் மண்ணாகி என்பது உருவப்பொருளாக இருக்கிறார் என்பது. வழியாகி என்பது காற்று, பிராணயாமம் முக்கியமா சொல்றது, அதுதான் இயக்குவது, நம்ம இயக்குவது அதுதான். எனவே இயக்கத்திற்காக அது சொல்லுகிறார் என்று சொல்லி எல்லாமாக இருக்கிற வியாபகப் பொருளாகவும் அடக்கின்ற பொருளாகவும் தாங்குகின்ற பொருளாகவும் இயக்குகின்ற பொருளாகவும் பெருமான் இருக்கின்றான் என்ற கருத்தை தான் வானாகி மண்ணாகி வழியாகி என்று சொல்றபோது, வான் என்பது அருவம், மண் என்பது உருவம், வழி என்பது காற்று, அருவுருவம் என்ற கருத்து நமக்கு உண்டு, அருவம் அருவுருவம் என்ற கருத்து உண்டு. எனவே அருவுருவம் என்று இந்த மூன்றையும் சொல்லி இது மூன்றும் அருவம் உருவம் அருவாருவம் என்ற மூன்று நிலை நம்ம இருக்குது. இந்த மூன்றையும் கடந்த ஒரு நிலை பெருமானுக்கு ஒன்று உண்டு என்றால் நாம் சொல்லுகிற பொழுது அருவமாகவும் இருக்கிறான், உருவமாக இருக்கிறான், அருவமாக இருக்கிறான், அதை கடந்தும் இருக்கிறான் என்று சொல்றோம். திருவருட்பயில நமக்கு சொல்ற பொழுது அருவும் உருவம் ஆகின்றார், ஆனால் அறிஞர்களுக்கு அறிவா உருவம் உள்ளது என்று அறிஞர்களுக்கெல்லாம் அறிவே உருவாக இருக்கிறார் என்று சொன்னதாக அந்த ஒளி என்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளி என்ற சொல்லுக்கு விளக்குதான் ஒளி, அறிவு என்ற அர்த்தம், ஞானமே வடிவாக இங்கே இருக்கிறான் என்று சொன்னார். எல்லா பொருள்களையும் விளக்குகிறார், ஒளி இல்லை என்று சொன்னால் பொருள் விளங்காதான், இருள் அதை மறைத்துவிடும், ஒளி விளக்குகிறது என்பதாலே நமக்கு எப்படி பொருள் விளங்குகிறது என்றால் உயிருக்கு உயிராக இருந்து பெருமான் நமக்கு விளக்குகிறார். எனவே அங்கே விளக்காக ஒளியாக இருக்கிறான் ஒரு பொருள், அப்புறம் சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று சுடராக இருக்கிறான் எல்லாருக்கும் தெரிந்த பொருளாக இருக்குது. ஒளியாகி ஊனாகி உயிராகி என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். உடம்பு உடம்பாக என்று சொன்னால் இந்த உடம்பிலும் பஞ்சபூத கலப்புக்கு இல்லையா, பஞ்சபூத கலத்திலே இருப்பதாக கலத்தினால் ஒன்றாய் அவர் இருக்கிறார் என்று ஊனாகி உயிராக என்பது உயிருக்கு உயிராக அவர் இருக்கின்றார் என்று சொல்றது. இப்படி எட்டு வகையாக இருக்கின்ற அர்த்தமூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம். இப்படி அருவம் உருவம் கடந்து அறிவான உருவாக இருந்து கொண்டு ஊனும் உயிரையும் இழைக்கின்றான், ஊனையும் உயிரையும் இழைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்று கோவையாக நம்முடைய மணிவாசகர் உணர்ந்தார்க்கும் உணர்வறியோ என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உணர்ந்தார்க்கும் உணர்வறியோ என்று ஒரு வார்த்தை. பொதுவாக நாம் உணர்ந்தால் உண்மையில் சொன்னால் பெருமானை உணர்ந்தால் அவன் இருக்கிறார், உண்டென்றால் அவன் உண்டு, இல்லை என்றால் அவன் இல்லை என்று நம்ம பாட்டு பாடுறான், சாதாரண பாட்டு. அதோட உண்மை என்று சொன்னால் அவன் இருக்கிறான், எப்ப என்று உள்ளானே இல்லாதே சொல்றார். உண்மை என்று சொன்னால் நாம் அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இருக்கிறான், இல்லை என்று சொன்னால் உங்கள் அளவில் அவன் இல்லை, இல்லை என்றால் மொத்த இடத்துல இல்லாமல் இல்லை, உங்கள் அளவில் அவன் இல்லை என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்டு என்று சொன்னால் அவன் எங்கும் இருக்கிறான் என்பதுதான் அவருக்கு பொருள் என்று பார்க்கணும். அது அடிப்படை. இந்த அடிப்படையில் தெற்கோவையில் சொல்றது உணர்ந்தாக்கும் உணர்வறையோ என்று ஒரு வார்த்தை எழுதும். உணர்ந்தாக்கும் உணர்வறையோ என்பதற்கு விளக்கம் நிறைய இருக்குது. அதை ஒரு குறிப்பு, எல்லாவற்றையும் நாம் அறிவால் உணர்கின்றோம். இந்த அறிவால் உணர்கின்ற பொழுது மனம்தான் முதல்ல போய் பொருளை பற்றுகிறது. மனத்தின் மூலமாக அறிவு நமக்கு செய்தி சொல்லுகிறது. அந்த மனம் என்ன பண்ணது? பணம் ஒன்றை பொருளை பற்றுகிறது, புத்தி நிச்சயிக்கிறது, அகங்காரம் என்பது அதை அடைய வேண்டும் என்று எழுச்சி பெறுகின்றது. சித்தம் ஒன்றுதான் சிந்திக்கிறது, இது உனக்கு வேண்டுமா வேண்டாமா, இது உனக்கு நன்மையா தீமை தருமா என்று சிந்திப்பது சித்தம் தான். அப்ப கடைசி ஸ்டேஜ் நாம் நம்முடைய சிந்தனை எங்க கடைசியா போறோம், அதனால்தான் நம்முடைய மணிவாசகர் இங்கே பாடப்போறார். சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கியிட்டார், மனம் புத்தி அகங்காரத்துக்கு மேற்பட்ட ஒரு சித்தம் ஆழ்ந்திருப்பதாலே சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி அப்புறம் அதனால விளங்குகின்ற கண்ணினின் திருப்பாத போக்கு சொல்ல போறார். ஆக சித்தம் தான் கடைசியாக இருக்கின்ற நிலை, அதுவும் நமக்கு போக வேண்டும். இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் சித்தத்தால் உணர வேண்டும், அதான் நமக்கு முடியும். மனசால் உணர்ந்தாலோ புத்தியால் உணர்ந்தாலும் நிலையானதல்ல, சித்தத்தால் உணர வேண்டும் என்று பல இடங்களில் சொல்கிறார். சித்தத்தை சொன்னாரை வைத்தார்க்கும் அழியே என்று நம்ம பார்க்கின்றோம். எனவே அந்த சித்தத்தாலே உணர்ந்த பின்னால் உணர்ச்சி வந்த பின்னால், பெருமானை உணர்ந்த பின்னால் என்ன ஆகிறதா, ஆனந்தம் வந்து விடுகிறது. அறிவினாலே உணர்ந்த பின்னால் நமக்கு ஆனந்தம் வந்து விடுவதாலே, அனுபவம் வருகின்ற காரணத்தினாலே அவனை மீண்டும் அறிவால் உணர முடியாது என்று உணர்ந்தார்க்கும் உணர்வறையோம் என்று அந்த கருத்தை தான் நமக்கு சொல்லுகிறார். சித்தமும் போய்விடுவதாலே நான் உணர்வது அறிவு என்ற அந்த கருத்தை சொல்லுகிறார் பார்க்கிறோம். அப்படி அங்க உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி என்று சொன்னார். யான் எனது என்ற பற்றை நமக்கு கொடுத்திருக்கான். உயிரையும் உடம்பையும் கொடுத்தது மட்டுமல்ல, உடம்புக்கு தேவையானதெல்லாம் எனது என்பது, உடம்போடு சேர்ந்த உயிர் இருக்குது அது யான் என்று வைத்திருக்கிறது. அப்ப யான் என்பது அகப்பத்து என்றும் எனது என்பது புறப்பத்து என்றும் நாம் சொல்றோம். இதுல பெரும்பாலும் புறப்பத்து நமக்கு நீங்கிவிடும், எல்லாரும் பார்க்கணும். எதுவும் நமக்கு நிலையில்லை, செல்வம் நிலைக்காது, உறவு நிலைக்காது என்றெல்லாம் பார்த்து இவையெல்லாம் நிலையில்லை என்று நாம் எளிமையா புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அகப்பத்தா இருக்கின்ற யான் என்பது போகுமா என்றால் அதனோட சீக்கிரம் அது போவது கிடையாது. அதனால்தான் யான் எனது என்றும் செருக்கறுப்பார் என்று சொன்னார். எனது என்பது செருக்கு சீக்கிரம் போயிடும், யான் என்று செருக்கு போகாது. ஏனென்றால் உயிர் அறிவு அறிவுமயமானது, உயிர் இருக்கின்ற வரையில் அறிவு தன்னை தான் என்று எண்ணிக்கொண்டுதான் இருக்கும். தான் என்பவருக்கு அடிமை என்று அவர் சொல்லவும் கிடையாது என்று பார்க்கிறோம். அந்த அடிமை வந்தால் நல்லது. ஆனால் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவார்னா அவர் நடனம் ஆடுவது போல இங்கே அவர் நாடகம் ஆடுகிறார். எனதுன்னு வைத்துக்கோ என்று சொல்றான், ஒண்ணுதான்ப்பா ஒண்ணுதான்ப்பா என்று சொல்றா நமக்கு தெரிகிறது பொய்யா. ஆனா கடைசி காலத்துல நமக்கு இல்லை என்று தெரியும் போது எப்படி எனது என்ற பொருள்லாம் நமக்கு இல்லை என்கிறோமோ அது போல யான் என்பது நாம் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம் செயல் அற்று இந்த நாம் அற்றபின் என்றார். நம் செயல் அற்று இந்த நாம் அற்றபின் நாமின் தன் செயலே தான் என்று உந்திப்பத என்று சொன்னதாலே நம் செயலும் கிடையாது நாமும் கிடையாது என்ற வேண்டும் தான் போனாகி அவன் தான் உண்மையான தலைவர் என்று உணரவென்ற அந்த உணர்ச்சி வந்தால் அதுதான் சிறந்தது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேன். அவனை வாழ்த்துவதற்கு சொல்லுதான் வாழ்த்தும், சொல்லை கடந்தவனை நான் எப்படி வாழ்த்துவது, சொல்லாரே வாழ்த்துவது. அவனுடைய இத்தனை ஐந்து பூதங்களாகவும் இத்தனை விஷயங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமானை நான் எந்த எதை சொல்லி நான் வாழ்த்துவது, சொன்னால் சுருக்கமாக சொன்னால் என்று விரிவாக சொன்னால் விரியும் அல்லவா என்று என் சொல்லி வாழ்த்துவேன் என்று சொல்லி முடிக்கிறார். அது வானாகி வெண்ணாகி என்ற பாட்டுக்கு நான் ரெண்டவாயிரத்தினுடைய உரையை நான் சொல்ல வேண்டும் என்று நான் எழுதியது. இதுபோல் இருக்கும் பல பாடல்கள் ஆழமாகவும் பக்தி வைராகியத்தையும் விளக்குவதாக இருப்பதாலே நான் எந்த எதை சொல்லி நான் வாழ்த்துவது,